मातर्जयन्ति ममताग्रहमोक्षणानि माहेन्द्रनीलरुचिशिक्षणदक्षिणानि कामाक्षिकल्पितजगत्त्रयरक्षणानि त्वद्वीक्षणानि वरदानविचक्षणानि. இது முகபுஞ்சதி கட்டாட்சி சதகத்தில் ரெண்டாவது ஸ்லோகம். மாதா அம்மா காமாட்சி த்வத்வீக்ஷணான் உன்னுடைய கட்டாட்சங்கள் மமதாகிரக மோக்ஷணானி மமதா என்ற பிசாச்சுக்கிட்டேருந்து ஒருத்தனை விடுவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். மமதை அப்படிங்கிறது அகங்காரம் கிடையாது, அகந்தாங்கிறது அகங்காரம், மமதாங்கிறது என்னுடையது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர வளர்த்துக்கிறோமே. சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய பால், என்னுடைய பேட்னு ஆரம்பித்து என் மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கார், என்னோடய வீடு, என்னோடய பேரன், என்னோடய பேத்தி, இப்படி அந்த என்னோடது என்னோடதுங்கிறத வச்சு தான் நம்ம அந்த அகந்தாவை சஸ்டெயின் பண்ணுறோம். ஆனால் அந்த அகந்தை மமதை ரெண்டும் ஜாஸ்தியாக ஆக அதோட பிடி ஜாஸ்தி ஆக நமக்கு துக்கம் ஜாஸ்தி. ஏன்னா நம்முடைய ஏதோ ஒன்று வஸ்துவோ ஒரு உறவோ அதுலேருந்து நமக்குடைய வரக்கூடிய லாப நஷ்டங்கள் நம்மளை துன்பத்துக்கு உள்ளாக்கின்றன. அந்த பேயை ஓட்டுறது காமாட்சியுடைய கட்டாட்சங்கிறார். மகேந்திர நீலருச்சி சிக்ஷண தட்சிணாணி, இந்திரநீலக்களுடைய ருச்சி காந்தியை தோற்கடிப்பதில் திறமை படைத்தவர். அதாவது காமாட்சியுடைய கட்டாட்சம் இந்திரநீலத்தை காட்டிலும் அந்த ரத்னத்தை காட்டிலும் ரொம்ப அழகாக இருக்குது. காமாட்சி கல்பித்த ஜகத்ரய ரக்ஷணானி, காமாட்சியுடைய கட்டாட்சங்கள் தான் இந்த தான் சிருஷ்டி பண்ண மூலங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றன. த்வத்வீக்ஷணானி வரதான விசக்ஷணானி, உன்னுடைய கட்டாட்சங்கள் வரங்களை கொடுப்பதில் ரொம்ப சாமர்த்தியத்தோடு இருக்குது. அதாவது காமாட்சிய கட்டாட்சம்தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணி காப்பாத்தின்னு இருக்கு. அந்த கட்டாட்சங்கள் வரங்களை கொடுக்கின்றன. வணங்கும் பக்தர்களுடைய மமதையை காமாட்சிய கட்டாட்சம் போக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மகான்களுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தா, யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானூர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். நான் என்னது அப்படிங்கிறத விட்டவர்கள் வானூர்களுடைய சொர்க்கத்திற்கும் மேலான ஜீவன் முக்தியை அடைவார்கள். அவள் இந்த உலகத்திலேயே பேரானந்தத்தில் இருக்கா. ஏன்னா அவள் தங்களுடைய கடமைகளை பண்ணுறா. ஆனால் நம்மளாம் மாதிரி பாசத்தை வச்சுட்டு துக்கத்தை அனுபவிக்கிறதுல, மகாபிரிவாக அவர்கிட்ட கோடி ரூபாய் செக் கொடுத்தா கூட இருக்கட்டும் நீயே நல்ல காரியங்கள் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த மடத்தை என்னோடய மடம், நான் கட்டி காத்து வளர்த்த மடம் அப்படின்னு நினச்சார்னா அந்த பணத்தை வாங்கி போட்டுக்கலான்னு தோணாதோ. ஆச்சாரியால் தோற்றுவித்த மடம், ஏதோ நம்ம கொஞ்ச நாள் இல்லை மடாதிபதியாக இருந்தோம், நம்ம பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணும். ஒரு நாள் ரொம்ப சுலபமாக அந்த மடத்தை விட்டுட்டு தனியாக நான் ஒரு சன்னியாசி அப்படின்னு அவர் பாதயாத்திரை கிளம்பி போலையா? அதே மாதிரி சிவன் சார் ஒரு வாட்டி தன்ட்ட வரவாட்டான் சிவன் சார் இந்த புக்கை படின்னு கொடுப்பார். அதோட விலை என்னன்னு சொல்லி பணம் இருந்தால் கூட இல்லை அப்புறம் கொண்டு வந்து கொடுப்பார். ஏணிப்படிகள் மாந்திர புஸ்தத்தை அப்படி ஒரு பணக்காரர் இருந்திருக்கார். அவர்கிட்ட சார் இந்த புக்கு கொடுத்து படி, பணம் இருந்தால் கூட இல்லை அப்புறம் கொடுக்கணுன்னு அவர் சரி சார்னு வாங்கிட்டு போகிறார். அப்புறம் பணம் கொடுக்கல, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டு ஆள் அனுப்புகிறார் சார். அவர் தரேன் தரேன் அப்படிங்கிறார். இன்னொரு வாட்டி சார் ஆளமிச்சு, ஒன்று பணத்தை கொடு புஸ்தகத்தோட விலையை, இல்லை புஸ்தகத்தை திருப்பி கொடு, உன்னோட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக நான் புஸ்தகம் எழுதலை அப்படின்னு சொல்லுனாராம். இப்படியே சொல்லணுமா சார் அவர்கிட்ட அப்படின்னு இப்படியே சொல்லுனாலாம். ஏன்னா அந்த பணக்காரனோட தயவு வேணுங்கிற எண்ணம் கிடையாது சாருக்கு. அப்படி அவள்லாம் என்னோட புஸ்தகம், இதுலேருந்து எனக்கு ராயல்ட்டி வரணும், இதை படுத்து ஜனங்கள் திருந்தணும் அப்படின்லாம் ஒன்றுமே நினைக்கல. பகவான் டிக்டேட் பண்ணார், அவர் எழுதினார். படிக்கிறவா படிப்பா, புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுப்பா, திருந்துருவா திருந்துவா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் பெரிவா சொன்னான்னு சொல்லி ராமாயணத்தை ரெக்கார்டிங் பண்ணித்தர சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெரிவா சொன்னான்னா சுவாமிகள் அப்படியே கேட்பார், விசாரிக்க கூட மாட்டார். அந்த ரெக்கார்டிங் பண்ணுறவர் டேப்பை போட்டு விட்டு அவர் தூங்கிட்டு வரான். 30 நிமிஷம் ஆனோடனே அது டக்கு நின்றுடும், சுவாமிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் படிச்சுட்டே போய் வரான். அப்புறம் அவர் எழுந்துட்டு, இல்லை நீங்கள் இங்கேயும் திரும்பி படிங்கோ, இப்படி ரொம்ப நாள் ஒரு 15 நாள் சுவாமிகளை சிரமப்படுத்தி அந்த ரெக்கார்டிங்கை வாங்கிட்டுருக்கார். 75 ரூபா பணம் கொடுத்துருக்கார். சுவாமிகள் அந்த ரெக்கார்டிங் என்னாச்சுன்னு நான் கேட்டால் தெரியலப்பான்ட்டார். யாருன்னு கூட எனக்கு சொல்லலை. அதாவது ராமாயணம் படிக்கணும், தெரிவா சொன்னால் ஒரு ஆர்த்தி ஆச்சு அப்படின்னு நினச்சார். என் படிப்பு என்ன, என்னோடய சிரமம் என்ன, அப்படிலாம் ஒன்றுமே நினைக்கல. அதே மாதிரி சுவாமிகள் தன்னுடைய குடும்பத்தில், என் மனைவி கூட வந்துடுத்தேன், என் குழந்தை கல்யாணம் ஆலையே, இப்படியெல்லாம் நினச்சிருந்தாருன்னா ஏதாவது படிச்சிருக்க முடியுமோ? அது மாதிரி தன்னுது அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் அண்ணான்னா தம்பிக்கு என்ன கடமை பண்ணுமோ அதை பண்ணும், அப்பான்னா பிள்ளைக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணும், மனைவினா கணவனுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணாது. தர்மப்படி சாஸ்திரப்படி நம்முடைய கடமை என்னவோ, நம்ம இருக்கிற ஸ்டேஷனில் வாட் இஸ் ரைட், அதை பண்ணிகிட்டே போவோம். அதுக்கு மேலே என்ன நடக்கிறதோ அதெல்லாம் இறைவன் விட்ட வழி. வாழ்வும் தாழ்வும் சாவும் அவன் அருள் என்பான் தெய்வசாதுன்னு சார் எழுதியிருப்பார். அந்த மாதிரி சுவாமிகளுக்கு தாழ்வு அதிகம் வந்தது, அதை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. இது ஏதோ பூர்வ ஜென்மத்தினால வருது. நம்ம இப்போ நல்ல காரியம் பண்ணோம், அதுக்கு பண்ணுறதுக்கு அம்பாள் வழிவிட்டா பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு பாராயணத்தை பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தார். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் எறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம், எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே இமவான் பெற்ற கோமளமே அப்படின்னு. எனக்கு நல்லது வரணுமா கெட்டது வரணுமா, பெருமை வரணுமா பணம் வரணுமாங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை, உனக்கே பரம், அது உன்னோட பாரம், நீ என்ன பண்ணுற பண்ணுமா அப்படின்னு இருந்தார். இந்த மாதிரி துறவிகள் அகந்தா மமத்தாலாம் விட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய நிலைமை, அதை நம்ம ஆசைப்பட முடியுமான்னா, அந்த துறவிகளுக்கும் சரி நமக்கும் சரி அது நம்ம ஆசைப்பட முடியுமே தவிர நம்ம வர வச்சுக்க முடியாது. அது காமாட்சியினுடைய கட்டாட்சத்தினால தான் அந்த பேய் நம்மளை விடும். உலகத்தில் நம்ம நினச்சி பார்த்தா நமக்குன்னு ஒரு 4 பேர் அவள்கிட்ட என்ன சேர்ந்தவான்னு ஒரு பாசம் வச்சுருக்கோம். பந்தங்கள் நம்மளை அவ்வளோ கட்டி போடுறது, அதில் எவ்வளோக்கு எவ்வளோ விடுபடுறோமோ, ஒரு நாளைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸில் நம்ம அந்த பாசத்துக்கு இடம் கொடுக்காம தர்மப்படி நடந்தால் அந்தளவுக்கு நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு குரு கட்டாட்சம் தான் நமக்கு அந்த அறிவை கொடுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் பின்னாடி என்ன வருதுன்னா, கல்பித்த ஜகத்திரே ரக்ஷணானி, மூலகங்களையும் காப்பாற்றுறது காமாட்சி கட்டாட்சம் தான். அதனால் நம்ம என்ன மனைவி குழந்தைகளை காப்பாற்றுறோம், நம்ம என்ன ஆஃபீஸில் வேலை பார்த்து நல்ல பேர் வாங்கி நம்ம வேலையை காப்பாற்றிக்க போகிறோம், அது நம்ம கையில் இல்லை, காமாட்சி கையில் தான் இருக்குது. மூலத்தையும் காப்பாற்றுற அந்த காமாட்சியை சரணடைஞ்சு நமக்கு ஏதாவது பயம் வந்ததுன்னா, அம்மா எனக்கு ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கி கொடு, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னு எது வந்தாலும் காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியதான். மகாபிரிவா அவ்வளோ ஞானத்தோட அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணால் கூட அவ்வளோ கடன்லேருந்து அவ்வளோ மகோன்னதமான நல்ல பேருக்கும் நல்ல செல்வ செழிப்புக்கும் அந்த மடத்தை கொண்டாலே அது காமாட்சியுடைய அனுகிரகம் தானே. அந்த மாதிரி கடமையை பண்ணிகிட்டே போனால் நன்மைகள் தானாக பின்னாடி வரும். அப்படி இந்த ஸ்லோகத்தை நம்பி நம்ம தப்பு பண்ணி பாசத்தினால் அல்லல் படாமல், ஹே காமாட்சி என் குழந்தைக்கு நல்லது பண்ணு, என்னுடைய பொறுப்புகள்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம கடமையில் பண்ணிகிட்டே போனால் நன்மையே நடக்கும். சுவாமிகள் ஒருத்தட்ட தினம் 21 ஆவர்த்தி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுன்னு சொன்னார். அவர் கேட்டார், குடும்ப பொறுப்பெல்லாம் இல்லையா எனக்கு அப்படின்னு, உன்னோட எல்லா பொறுப்பையும் காமாட்சி பார்த்துப்பா நீ பண்ணுன்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணி அவருடைய பொண்ணு கல்யாணத்தண்ணி கூட அவர் அந்த 21 ஆவர்த்தி விஷ்ணு சஹஸ்ரநாம பண்ணார். வந்த சம்பந்தி அதை புரிஞ்சுட்டார். அப்படி நம்ம கடமையை பண்ணால் அம்பாள் நம்முடைய பொறுப்பை ஏற்றுக்கிறா. மாதர் ஜெயந்தி மமதா கிரக மோக்ஷணானி மாஹேந்திர நீல ருச்சி சிக்ஷண தட்சிணானி காமாட்சி கல்பித்த ஜகத்ரய ரக்ஷணானி த்வத்வீக்ஷணானி வரதான விசக்ஷணானி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.